சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 13 அத்தியாயம். அது அந்த முத்துக்கள். கீழ்கடலில் காலைக்கதிரவன் பெரிய நெருப்பு பந்து போல எழுந்து நீர்மட்டத்தை கிழித்துக் கொண்டு தலையை வெளியே நீட்டியதால் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமதில்கள் பொன்னிறம் பெற்று பிரகாசிக்க தொடங்கிவிட்டனவென்றாலும் மதில்களின் உயரத்தின் காரணமாக ஊருக்குள் மட்டும் இளவெயில் போகாமலே இருந்தது. அப்படி ஊருக்குள் வெயில் புக நேரமாகவில்லை என்றாலும் பூம்புகாரின் உயரிய உப்பரிகை பொந்துகளில் வாசம் செய்து கொண்டிருந்த நானாவர்ண பட்சி ஜாலங்கள் பொந்துகளில் இருந்து வெளியே தலையை நீட்டியும் உப்பரிகை தாழ்வறைகளில் உல்லாச நடை போட்டும் சிவ்வென்று பறந்து பறந்து உட்கார்ந்து இன்பமாக கூவியும் ஆதவன் எழுந்து விட்டான் என்பதை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் மென்மையாக கூட்டப்படும் சுருதி விரல் அழுந்து அழுந்து இசையின் வேகம் வலுக்க வலுக்க கமக சப்தங்கள் பெரிதாக கேட்கும் வண்ணம் ஜீவாவின் சுறுசுறுப்பையும் கலந்து கொண்டு உயிர் துடிப்போடு ஒலிப்பதைப் போலவே உதய காலத்தின் ஆரம்பத்தில் பட்சிஜாலங்களின் இன்ப சப்தங்களாலும் அடிகளால் திருக்கூட்டங்களின் நாம வழிகளிலுமே சூழப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தின் இரு பகுதிகளும் வினாடிகள் ஏற ஏற மக்கள் நடமாட்டத்தாலும் வேகமாக சென்ற குதிரைகளின் குளம்படி சத்தங்களாலும் மெல்ல மெல்ல திறக்கப்படும் பண்டக சாலை கடைகளின் ஊழியர்கள் கூச்சலாலும் நிரம்பி புகார் விழித்து விட்டது என்பதை அறிவுறுத்தின. பட்டின பாக்கத்தின் அரசு வீதியிலும் அந்தனர் வீதியிலும் திருமஞ்சனத்தார் வேளம் என்ற அரசு ஊழியர் இல்லங்களின் வரிசைகளிலும் ஜன நடமாட்டம் மட்டுமின்றி ரதங்களின் போக்குவரத்தும் ஏற்பட்டு விட்டபடியால் பிரம்மானந்தரின் ரதத்தை வெகு வேகமாக தாண்டி வேறு பல ரதங்களும் வண்டிகளும் உருண்டோடியதல்லாமல் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் அந்த ரதத்தை தாண்டி சென்றாலும் ரதத்துக்குள் இருந்தவர்கள் துறவிகள் என்ற காரணத்தால் யாரும் அந்த ரதத்தை ஏறெடுத்து பார்க்காமலே சென்று கொண்டிருந்தார்கள். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அடிகளும் ரதங்களை ஓட்டுபவர்களோ குதிரை வீரர்களோ தங்களை கவனிக்காமல் செல்வதை பார்த்து ஓரளவு மகிழ்ச்சி கொண்டாரானாலும் ரதம் செல்லும் திக்கை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டதல்லாமல் ரதத்தை ஓட்டுபவனிடம் எந்தவித பேச்சையும் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார். பட்டின பாக்கத்திலிருந்து மணிமன்னன் கோட்டத்திலிருந்து வடக்கு துறைக்கு செல்ல வேண்டுமானால் பட்டின பாக்கத்துக்கும் மறுவூர் பாக்கத்துக்கும் இடையே இருந்த நாளங்காடி இடைநிலத்தை அடைந்த பிறகு தெற்கே திரும்பி காவிரி நதி புகாரை அணைந்து நிற்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆனால் பட்டின பாக்கத்தின் வீதிகளை கடந்து மரங்கள் அடர்ந்த வர்த்தக சாலைகளுக்குள் புகுந்த பின்பும் ரதம் தெற்கு புறம் திரும்பாமல் வடக்கு புறமாக நேர் எதிர்த்திக்குள் வேகமாக சென்றதை அடிகளோ சோழர் படை உபத்தலைவனோ நீண்ட நேரம் கவனிக்காவிட்டாலும் அவர்களைப் போல் அதிக கொந்தளிப்படையாதிருந்த இன்பவள்ளி மட்டும் ரதம் திசை மாறி ஓடுவதை கவனித்து விட்டாலாகையால் மெல்ல பூவழகையை கையால் அசக்கி திசையை விழிகளால் சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்தாள். உணர்ச்சி அலைகளில் இருந்து விடுபட்ட பூவழகையும் உண்மையை உணர்ந்து கொண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கலானாள். அடிகள் அப்போதுதான் மோன நிலையில் ஆழ்ந்து கண்களை மூடிக்கொண்டு விட்டாராகையால் அவருக்கு ஜாடை காட்ட முடியாது. தொடுவதும் பெண்மைக்கு விரோதம். இளம் செழியனோ கண்களை மூடாவிட்டாலும் அவன் புத்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை கண்கள் நிரூபித்தன. வாய் திறந்து அழைத்தால் ரதம் ஓட்டுபவன் தெரிந்து கொள்வான். இந்த தர்ம சங்கடமான நிலையில் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்த பூவழகிக்கு இளம் சுழியனை தொட்டு அழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்பது புரிந்திருந்தது. அவரை தொடவா நினைக்கும் போது நாணுத்தால் அவள் முகம் சிவந்து உண்மையிலேயே செந்தாமரை ஆயிற்று. ரதத்துக்குள் இட நெருக்கடி அதிகமாக இருந்ததாலும் பிரம்மானந்தர் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டபடியாலும் தோழிகளும் ரதமோட்டுபவனை நெருங்கி ஒதுங்கி விட்டதாலும் பூவழகியும் இளம் செழியனும் ஒருவர் உடல் ஒருவர் மீது படவே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ரதத்தின் அசைவுகள் வேறு அவர்கள் உடல்களை அசைத்து அசைத்து மோதவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தமையால் இருவர் உணர்ச்சிகளும் ஊசி முனையில் நின்றன. இடிபட்ட தோள்களும் உராய்ந்த கால் விரல்களும் எத்தனை இலக்கியங்களை பேசிக்கொள்ள முடியும் என்று அவ்விருவரும் சில வினாடிகளில் உணர்ந்து கொண்டார்கள். ஆகையால் இருவருக்கும் ரதத்தை விட்டு இறங்கும் யோசனை சிறிதும் இல்லாது இருந்தது. போதா குறைக்கு அந்த முறைப்பிள்ளை ரதத்தின் அசைவை பயன்படுத்தி கொண்டு செய்ய முயன்ற சேஷ்டைகளையும் எண்ணி வெட்கத்தாலும் ஆசையாலும் நிலை குலைந்திருந்தாள் பூவழகி. அவன் கை அத்துமீறிய சமயங்களில் அதை தடை செய்பவள் போல ஒதுக்கி தள்ளி கொண்டிருந்த பூவழகி இன்பவள்ளியின் எச்சரிக்கைக்கு பிறகு தானாக அவனை எப்படி துணிவுடன் தொடுவாள்? நானாக அவரை தொட்டால் அவர் ஏதாவது தவறாக என்று பொருள்பட இன்பவள்ளி மீது ஒருமுறை தன் அழகிய விழிகளை நாட்டினாள் வேளிற்குல பேரழகி. வெட்கத்துக்கு இது சமயமல்ல, தொட்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குறிப்பிடுபவளைப் போல கஞ்சாடை காட்டிய இன்பவள்ளி ரதம் செல்லும் திசையை கையால் சுட்டி காட்டினாள். பூவழகையும் யோசித்து தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவனை லேசாக அசக்கி ரதம் செல்லும் திசையை சுட்டி காட்டினாள். விஷயத்தை அப்பொழுதே உணர்ந்து கொண்ட இளம்சழியனும் அடிகளின் பாதங்களை தன் கையால் அளவுக்கு மீறி வருடி அவர் மோன நிலையை கலைத்து ரதம் செல்லும் திசையை கண்களால் காட்டினார். உண்மையை அறிந்த பிரம்மானந்தர் முதலில் சற்று கலவரம் அடைந்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் பூவழகையின் பணிப்பெண்களை சற்று பின்னடைய சொல்லி தாம் மட்டும் முன்னுக்கு நகரவே அவரது பெரும் பாரத்தில் புறவிகளின் கழுத்தில் இருந்த பெரும் கயிறுகளும் இரும்பு சங்கிலிகளும் நன்றாக இருகவே புறவிகள் வேகம் தடால் என்று தடைப்பட்டது. ரதத்தை ஓட்டியவனும் இதை கவனித்து விட்டானாகையால் குதிரைகளின் சேனத்தை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் அடிகளை பின்னுக்கு செல்லும்படி சைகை செய்தார். அடிகள் ஏதும் புரியாதவர் போல பேச்சு கொடுக்க தொடங்கி,
அப்பனே என்ன சொல்கிறாய், புரியவில்லையே என்றார்.
பின்னுக்கு செல்லும், கருகருப்பான அடித்தொண்டையிலிருந்து வந்தது பதில். ரதத்தை ஓட்டுபவன் வேண்டுமென்றே குரலை மாற்றி பேசுகிறான் என்பது பிரம்மானந்தருக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் புரிந்துவிட்டதால் இளம்சழியன் தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுக்க தொடங்கினார். வாளை எடுக்க வேண்டாம் என்று சைகை செய்த அடிகள் ரதம் ஓட்டுபவனை இன்னும் சற்று நெருங்கி உட்கார்ந்து,
ஏன் பின்னுக்கு போக வேண்டும் அப்பனே, முன்பாரம் நிரம்ப இருக்கின்றதோ என்று மீண்டும் பேச்சு கொடுத்தார்.
ஆம், முன்பாரம் அதிகம்தான், பின்னுக்கு நகருங்கள் என்றான் சற்று கோபத்தோடு ரதம் ஓட்டி.
நகருவதை பற்றி ஆட்சேபனை இல்லை ஆனால் என்று தொடங்கினார் பிரம்மானந்தர்.
பேச அவகாசம் இல்லை, சொன்னபடி செய்யுங்கள் என்றான் ரதம் ஓட்டி.
நான் சொன்னபடி நீ செய்யவில்லையே அப்பனே.
ஆம்,
படகுத்துறைக்கல்லவா ஓட்டச் சொன்னேன்.
ஆம்.
பின் ஏன் ஓட்டவில்லை?
காரணம் இருக்கிறது.
என்ன காரணம்?
இப்பொழுது சொல்ல முடியாது, சொல்ல அவகாசம் இல்லை.
எங்களை எங்கே கொண்டு போக உத்தேசம்?
போன பின்பு தெரியும்.
படகுத்துறைக்கு ஓட்ட மாட்டாய்? அப்படியானால் சேனத்தை என்னிடம் கூட நான் ஓட்டிக் கொண்டு வருகிறேன்.
கொடுப்பதற்கில்லை.
ஏன்? ரதமோட்டியின் கோபம் உச்ச நிலையை அடைந்ததால்.
அடிகளே, உம்முடன் பேச அவகாசம் இல்லை, பின்னால் நகர்ந்தால் வண்டி நகரும் இல்லையேல்
என்று பேச முற்பட்ட ரதமோட்டியின் கழுத்தை கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் பிரம்மானந்தரின் உலக்கை கை நெறிக்க முற்பட்டதால் அவன் மூச்சு திணறி பின்புறம் இருந்த தோழிகள் மீது சாய்ந்தான். அப்பொழுதே ரதமோட்டியின் முகத்தை பார்த்த பிரம்மானந்தர் மட்டுமின்றி இளம்சழியனும் பெரும் வியப்பு எய்தி,
யார் ஹிப்பாலஸ் நீயா
என்று ஏக காலத்தில் கூவினார்கள். பண்டார உடையை அணிந்து தலையையும் பெரும் தலைப்பாகையினால் மறைத்திருந்த ஹிப்பாலஸும் மெல்ல அடிகளாரின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு,
சுவாமிகளுக்கு கொலை பழக்கம் உண்டென்று இதுவரையில் தெரியாத படைத்தலைவரே
என்று சொல்லிக் கொண்டு முக்கி முனகி ரதமோட்டும் ஸ்தானத்தில் உட்கார்ந்தான்.
ஹிப்பாலஸ்,
நாம் எங்கு போகிறோம் என்று ஏதும் விளங்காமல் கேட்டான் இளஞ்சழியன்.
மறுவர் பாக்கத்துக்கு.
படைத்துறைக்கு
இப்பொழுது போக முடியாது.
மறுவர் பாக்கத்தில்
ஆபத்து குறைவு, எல்லாம் பிறகு பேசிக்கொள்வோம்
என்று கூறிவிட்டு பிரம்மானந்தரை பழையபடி பின்னால் போக சொல்லிவிட்டு குதிரைகளை வாயு வேகத்தில் செலுத்தினான் ஹிப்பாலஸ். ரதமும் நாளங்காடியின் வடகூடியை கடந்து மறுவூர் பாக்கத்தில் நுழைந்து பல தெருக்களை வளைந்து வளைந்து கடந்து வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பண்டங்கள் வைக்கப்படும் உக்ரான நிலையங்களுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பெரிய மாளிகைக்கு முன்பாக ரதத்தை நிறுத்திய ஹிப்பாலஸ் கீழே இறங்கி மூடப்பட்டிருந்த அந்த மாளிகை கதவை இருமுறை பலமாக தட்டியதும் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தவுடன் ஏதோ ரகசியமாக பேசிய ஹிப்பாலஸ் மீண்டும் ரதத்துக்கு வந்து மற்றவர்களை இறங்க சொல்லி உள்ளே அழைத்து சென்றார். பல்பண்டும் பகர்ந்து வீசும் தொல்கொண்டி துவன்றொறிக்கை என்று மறுவர் பாக்கத்தின் வடிகர் குடியிருப்பு பகுதியை பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.